الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. فقال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. لله ملك السماوات والأرض، يخلق ما يشاء، يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء ذكورا أو يزوجهم ذكرانا وإناثا، ويجعل من يشاء عقيما، إنه عليم قدير. صدق الله العظيم. فقال رسول الله صلى الله عليه وسلم: كل مولود يولد على فطرة الإسلام، إلى آخر حديث، أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். மனிதன் புனிதனாக வாழ வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி முடிவும் சொர்க்கமாக அமைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து உலகத்துக்கு மனிதனை அனுப்பியதிலிருந்து மனிதனுக்கு நேரான வழியை, சீரான வழியை, சொர்க்கத்துக்குரிய வழியை காட்டிக் கொடுப்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களுக்கு வேதங்களை, சுகுப்புகளை கொடுத்து அனுப்பிக் கொண்டே இருந்தார். அதே வரிசையில் உலகமே பாவம் எனும் இருளால் சூழப்பட்டிருந்த காலகட்டத்தில் இந்த உலகத்திற்கு ஒளி ஊட்ட, உலக மக்களை சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்குவதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு வந்தது தேன் உயிரில் மேலான அருமை நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள் மீதும் தங்களுடைய இரத்தத்தை நீராக ஊற்றி புனிதமான தீனுல் இஸ்லாத்தையும் வளர்த்து இன்று வரை எங்களுக்கும் பெருமை தேடித்தந்த எங்களுடைய அருமை சஹாபாக்கள் மீதும், தாபியீன்கள், சபா தாபியீன்கள், நல்லவர்கள், வலிமார்கள், உலமாக்கள், இன்னும் இறுதி நாள் வரைக்கும் யாரெல்லாம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை முடியுமான அளவு எடுத்து நடப்பார்களோ அந்த ஒவ்வொருவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உரித்தாகட்டும். புனிதமான அல்லாஹுடைய வீட்டிலே எழுத்து காப்புடைய நீயத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமது வாழ்வில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றார்களோ அவைகளை எல்லாம் முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹுவும் ரசூலும் எமது வாழ்வில் எவைகளை எல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளும்படி கூறியிருக்கின்றார்களோ அவைகளை எல்லாம் விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசிய செய்கிறேன், நல்லுபதேசம் செய்கிறேன். பயான ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கீழே இருக்கக்கூடிய சகோதரர்கள் தயவு செஞ்சு படியில ஏற ஏழுமானவங்க தயவு செஞ்சு மேலைக்கு வாங்க, மேல தாராளமா இடம் இருக்குது. நாங்க அல்லாஹ்வுக்காக கொடுத்து வந்திருக்க கூடிய நேரம் இது.
இந்த நேரத்துல யாரும் செலவெடுக்காதீங்க. அல்லாஹ்வுக்காக ஒதுக்கி வந்திருக்கிறோம் டைம். கடைய மூடி தொழிலை விட்டு எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு வேலைகளை விட்டு அல்லாஹ்வுக்காக நேரம் கொடுத்து வந்திருக்கிறோம். அந்த நேரத்தை வீணா கழிச்சிடாம கொஞ்சம் மேலைக்கு வாங்க. ஏழுமானவங்க எல்லாம் ரஹ்மத் செய்வாங்க. நோயாளிகள் வயோதிபர்கள் கீழே இருந்ததுக்கு பரவாயில்ல, ஏழுமான சகோதரர்கள் மேல வாங்க, மேல தாராளமா இடம் இருக்குது. அன்புக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாம் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்றான். இது நாம வந்த இடம் அல்ல, நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றோம். அனுப்பப்பட்ட எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு எங்கட நிலைமை எப்படின்னா, முதலாவது ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அன்னைக்கு எங்கட மக்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறாங்கடா, எவ்வளவு விளக்கத்தோடு இருக்கிறாங்கடா, செக்யூரிட்டி கேமரா இருக்குதான்னு தேடி பார்த்துட்டு தான் இந்த வேலையை நாங்கள் இன்றைக்கு செய்யறோம். தேடி பார்த்துட்டு அவரே நினைச்சு கொள்றாரு, நாங்க எவ்வளவு தெளிவா இருக்கிறோம் பாருங்க, எவ்வளவு தெளிவா இருக்கிறோம் நாங்க, அவ்வளவு விளக்கத்தோடு வாழ்க்கை இருக்கிறோம் எங்களை நாங்க நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சகோதரர்களே. ஆனா அந்த உலகத்துல எங்களை அனுப்பிய ரபுல்லா எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இரண்டு கோள்களையும் இரண்டு மலக்குகள் இருந்து எங்களுடைய முழு வாழ்க்கையையும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இந்த செய்தியை எங்க அதிகமானவங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க யாரும் அதுல நம்புறதில்லை. சாதாரணமாக மனிதனால் செய்யப்பட்ட ஒரு செக்யூரிட்டி கேமராவை நம்புற அளவு கூட அல்லாஹுடைய வார்த்தையை நம்பக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எங்களுக்கு விளக்கம் இல்லை. விளக்கம் இருக்குது, விதண்டாவாதம். எங்களை என்ன செய்ய போறாங்க, என்ன செய்யலும் எங்களை. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அது எப்ப விளங்கும்டா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொருவருடைய ரூஹும் அவன் தொண்டக்குழிக்கு வந்ததுக்கு பின்னாலதான் அவனுக்கு விளங்கும் இந்த உலக வாழ்க்கையில நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று. அது வரைக்கும் கண்ணியமான சகோதரர்களே, இந்த மிம்பர் என்ன, உலகத்துடைய எத்தனை மிம்பர் பணிகள் முழங்கினாலும் அது யாருக்குமே விளங்காது. நீங்க பாத்துருவீங்க, இப்ப சொல்லப்பட்டதுக்கு பின்னால எத்தனை பேர் கீழே இருந்து இறங்கி ஏறி மேல வந்தாங்க பார்த்தோமா? கண்ணியமான சகோதரர்களே, அது முடியாது. சிலவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் எங்களை மேலே வாருங்கள் என்று? அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே நாம் இங்கு அனுப்பப்பட்டவர்கள், எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள், எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு முடிவு இருக்கின்றது. அது உலகத்திலே மரணத்தோட முடியக்கூடிய முடிவு அல்ல. உலகத்திலிருந்து மரணத்தோடு எம்முடைய ஜனாதாக்களை சொந்தங்களெல்லாம் குளிப்பாற்றி கவனித்து கொண்டு போய் அடக்கி மண்ணை போட்டுவிட்டு வந்தவுடன் அதோட மண்ணோட மண்ணாகி ஒக்கி போற வாழ்க்கையோ எங்களுடைய வாழ்க்கை, அதோ வாழ்க்கை கவர் இருக்கின்றது, அங்கே ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அதனால்தான் நபிமார்கள் பயந்தார்கள் கபரை, சாதாக்கள் அழுவார்கள் கபருடைய பக்கம் சென்ற போது. இன்று கபருடைய பக்கம் சென்ற மனிதர்களுடைய நிலை என்ன, எந்த அளவுக்கு இன்று நாங்க விளக்கத்தோட வாழ்வோம்னா ஜனாதாக்கள் வீடியோ எடுக்கப்படுகின்றது, கபருடைய வைக்கப்போவதற்கு போட்டோ எடுக்கப்படுகின்றது. கபருடையிலே சென்று வாழ்வர்களையும் பெரியவர்களையும் பார்த்தால் அந்த போனிலே அன்னாலே இன்னாலே அவருடைய உடல் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. கபருல கூட எங்களுக்கு பயன் இல்லை. அன்பான சகோதரர்களே, தபுரலையும் முடிஞ்சு போற வாழ்க்கையல்ல எங்களுடைய வாழ்க்கை. அதற்கு பின்னால் மஹ்ஷர் என்ற ஒரு வாழ்க்கையே இருக்கின்றது. நியாய தீர்ப்பு நாள், அந்த நியாய தீர்ப்பு நாள் என்பது எங்களை கூப்பிட்டு நீ சொல்கம்போ நீ அழகம்போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓரிரு மனசியாளர்கள் முடியக்கூடிய வாழ்க்கை அல்ல. அது ஒரு வாழ்க்கை, அதை பற்றி அவர் கணக்கில் பேசும் நிறையவர்கள் அலுவலிக்கிறார்கள் என்று பேசும் பொழுது. எனவே அன்பான சகோதரர்களே, அந்த நியாய தீர்ப்பு நாளையிலே எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தீர்ப்பின் பின்னால் வரக்கூடிய வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய எந்த வாழ்க்கையும் நிரந்தரமான ஒன்றல்ல. எனவே சகோதரர்களே, ஒரு முக்கியமான விடயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த இருக்கின்றேன். நாம் அனைவரும் கணக்கெடுக்காத, சிந்திக்காத, யோசிக்காத ஒரு முக்கியமான விடயத்தை நான் ஞாபகப்படுத்த இருக்கின்றேன். அமானிதம் என்று நாங்கள் சொல்லுவோம். அமானிதம் என்று சொன்னவுடன் நாங்கள் எல்லாம் விளங்கி வைத்திருக்கக்கூடிய அமானிதம் எது தெரியுமா? யாராவது ஒரு தொகை பணத்தை எங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கின்றார், அவர் எப்பயாவது வந்து கேட்ட உடனே அதை கொடுத்துறோம், இது அமானிதம். இது அல்ல அமானிதம், இதுவும் அமானிதம் தான். இது மாத்திரம் அல்ல அமானிதம். இன்னும் அல்ல குரானிலே சொல்கின்றார், நாங்கள் பொறுப்புகளை அமானிதங்களை வானத்திடத்திலையும் பூமி இடத்திலையும் எடுத்து காண்பிப்போம், இதனை எடுத்துக் கொள்ளுங்களே இந்த பொறுப்புகளை. அந்த வானமும் பூமியும் மறுத்து விட்டது பொறுப்புகள் எங்களுக்கு வேண்டாம், அமானிதங்கள் எங்களால சுமக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதை மனிதன் சுமந்து கொண்டான். நாங்கள் எல்லாரும் சுமந்துட்டோம். அதை பல வகையான அமானிதங்களை சுமந்திருக்கின்றோம். அதில் ஒரு அமானிதத்தை நான் இன்று ஞாபகப்படுத்துகின்றேன். அதுதான் எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய பிள்ளைகள். எங்களுக்கு அல்லாஹ் கொடையாக தந்திருக்கக்கூடிய, அன்பளிப்பாக தந்திருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளை செல்வங்கள், இது ஒரு அமானிதம். அன்பான நேரான சகோதரர்களே, இதை பற்றி அல்லாஹ் எங்களிடத்தில் நிச்சயமாக கேட்பான். அல்லாஹ் குர்ஆனிலே பிள்ளைகளை பற்றி பேசும் பொழுது இரண்டு முறையிலே பேசுகின்றான். அல்லாஹ் ரெண்டு விதமாக சொல்கின்றான். ஓரிடத்திலே சொல்கின்றான், அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சோதனை பொருள் என்று சொல்றான். அல்லாஹ் சோதனை எங்களுக்கு சோதனை. இரண்டாவது சொல்கின்றான், இன்னமும் ஒரு இடத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா உங்களுக்கு ஜீனத்தாக, கவர்ச்சியாக, பெருமைக்காக, சந்தோஷத்திற்காக உங்களுடைய குழந்தையை தந்திருக்கின்றேன். அன்பான மேலான சகோதரர்களே, இப்போது எங்களுக்கு சிந்தனைக்கு வரும், பிள்ளைகளால் சந்தோஷமாக வாழக்கூடிய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். பிள்ளைகளால் கேவலப்பட்டு, துன்பப்பட்டு, பிரச்சனைப்பட்டு, கஷ்டப்பட்டு வாழக்கூடிய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, அதை இரண்டையும் அமைத்துக் கொள்ளக்கூடிய சில வழிமுறைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஒரு கிராமத்து புறத்து அரபி, ஒரு கிராம பகுதியில் வாழக்கூடிய ஒரு அரபி சகோதரர் என்ன செய்கிறாரு, அவருடைய மரண தருவாய் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை எல்லாம் கண்டதுக்கு பின்னால் தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்த்தார். ஒன்று சேர்த்து எல்லாருக்கும் சில உபதேசங்கள் செஞ்சார். செஞ்சிட்டு பிள்ளைகளிடத்தில் சொன்னாரு, என்னுடைய அருமை குழந்தைகளே, என்னுடைய அருமை பிள்ளைகளே, நான் உங்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறேன் உங்களுக்காக. அதில் நான் திருமணம் முடிக்கிறதுக்கு முதலே கஷ்டப்பட்டிருக்கின்றேன், திருமணம் முடிச்சதுக்கு பின்னாலே கஷ்டப்பட்டிருக்கிறேன். அது ஒரு குழந்தை, ஒரு பிள்ளைகளை கேட்டார் வாப்பா இடத்துல, வாப்பா எங்களுக்காக நீங்க கஷ்டப்பட்டது நியாயம், திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால நீங்க எங்களுக்கு கஷ்டப்பட்டு சொல்றீங்களே, அது என்ன கஷ்டம் கேட்டார். அந்த தந்தை சொன்னாரு அந்த பிள்ளைகளுக்கு, திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால நான் உங்களுக்காக பத்த கஷ்டம் எது தெரியுமா, உங்களுக்காக ஒரு தக்குவா உள்ள ஒரு தாயை நான் தேடப்பட்ட கஷ்டம் இருக்குது, அதுதான் நான் பட்ட கஷ்டம். பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக தக்குவா உள்ள பிள்ளைகளாக ஆக்குவதற்கு முக்கியமான முதலாவது பகுதி தாய், தக்குவா உள்ள தாய் தந்தைகளாக இருக்க வேண்டும். தக்குவா உள்ள பெண்கள் தேடி எடுக்கப்பட வேண்டும். தக்குவா உள்ள, அல்லாஹ்வுடைய பயம் உள்ள, இறையச்சம் உள்ள பெண்கள் தேடி எடுக்கப்பட வேண்டும். இறையச்சம் உள்ள பெண்களை தாய் தந்தை உருவாக்க வேண்டும். இன்று அழகுக்காகவும் அந்தஸ்துக்காகவும் பணத்துக்காகவும் மரியாதைக்காகவும் பதவிக்காகவும் பட்டங்களுக்காக வேண்டியும் திருமணம் முடிக்கின்றார்கள் ஆண்கள். அவர்கள் கவனம் எடுக்க வேண்டும். எங்களுடைய ஒரு சில நிமிடத்தின் ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அல்ல நாங்கள் திருமணம் முடிப்பதை. எங்களுடைய சுவர்க்கத்தை தீர்மானிப்பதற்காக வேண்டி நாங்கள் திருமணம் முடிக்கின்றோம். அந்த குழந்தை எங்களுக்கு சுவர்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய குழந்தையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த திருமணத்துடைய முக்கியமான பகுதி. எனவே எங்களுடைய பிள்ளைகள் சிறந்த குழந்தைகளாக அமைய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கட்டம் நாங்கள் ஒரு சிறந்த தாயை அவர்களுக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். இரண்டாவது கட்டம் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிள்ளை கிடைத்தவுடன், பிள்ளை பிறந்தவுடன், அன்பான சகோதரர்களே, பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கருவுற்றவர்கள், கர்ப்பமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் இறையச்சத்தோட உலகத்தில் வாழும், அல்லாஹ்வுடைய பயத்தோட வாழும். இன்னைக்கு நாம பார்க்கிறோம் கர்ப்பமாக இருக்கக்கூடிய தாய்மாருடைய நிலைமை என்ன, சினிமா படங்களுக்கு முன்னால் இருக்கின்றார்கள், மெகா சீரியலுக்கு முன்னால் இருக்கின்றார்கள், ஓமோட எல்லா முசீபத்தையும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். தொழுகை இல்லை, ரிக்கர் இல்லை, குரான் திலாவத்தில்லை, ஒரு ஹதீஸை காதல் கேட்பதில்லை, ஒரு நல்ல வார்த்தையை பேசுவதில்லை, நல்ல உடை இல்லை, நல்ல சூழல் இல்லை. அப்பொழுது இப்ப சகோதரர்களை உங்களுக்கு ஒரு தாலிகான குழந்தையை உங்களால் பெற்றெடுக்க முடியும். அன்வர் ஷா கிஷ்மீரி ரஹிமஹுல்லா மிகப்பெரிய ஒரு மாமேதை, அவங்களுக்கு சொல்லுவாங்க வரலாறுல The Mobile Library, நடமாடும் பல்கலைக்கழகம், மிகப்பெரிய மாமேதை, மிகப்பெரிய மாமேதை. தன்னுடைய தாயை சந்தித்து சொன்னார்கள், என்னுடைய அருமை தாயே, நான் இவ்வளவு பெரிய ஒரு மாமேதையாக, அங்கத்துள்ளவனாக, தங்கியவனாக, இவ்வளவு பெரிய ஒரு ஞாபக சக்தி உள்ளவனாக நான் பிறப்பதற்கு என்ன காரணம்? தாய் தன்னுடைய மகனை தலையிலே நெத்தியிலே முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், என்னுடைய அருமை மகனே, இதில் என்ன ஆச்சரியம், இதில் என்ன ஆச்சரியம் இருக்கின்றதே, நீ எப்போது கருவுற்றாயோ அன்றிலிருந்து நான் இந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்து கொண்டதே கிடையாது. சுபஹானல்லாஹ். நபிமீது சலாவாத்து சொல்லுவார்கள் இல்லை, தாய்மார்கள் இப்ப எங்களுடைய தாய்கள் இருக்கின்றார்களா, நீ எப்பொழுது பிறந்தாயோ அன்று இருந்து நான் உனக்கு பாலூட்டக்கூடிய நேரத்திலே ஒரு நாள் கூட உணவு இல்லாமல் உனக்கு பால் தந்ததில்லை. நான் சுபஹானல்லாஹ். இன்று எங்களுடைய குழந்தைகள் பால் குடிக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால், சினிமா படத்துக்கு முன்னால உட்கார்ந்து பால் குடிக்கிறாங்க, ஆனா புள்ள வரணும் அன்வர் ஷா கஷ்மீரி மாதிரி வருமா, புள்ள வரணும் முஸ்தி வரும், முஸ்தி ஆகணும், ஆகணும், ஞாபக சக்தி இல்லையே, குரான் இழந்ததில்லையே, அதில் சுழந்ததில்லையே, எப்படி இந்த குழந்தைக்கு அனைத்தும் குரான் விளையாட வேண்டும்? சகோதரர்களே, இப்படி சுழந்த பிள்ளைகள் எப்படி ஜும்மாவுக்கு வந்து இவர்கள் பள்ளிக்கு உள்ளுக்கு வந்து உட்காருவார்கள்? இதை பார்க்கிறோம் எல்லா மத்தியிலுக்கு முன்னாலையும் எல்லா மத்தியிலையும் பார்க்கலாம். நீங்க வெள்ளிக்கிழமையிலே மத்தியிலுக்கு வந்தவர்கள்
சகோதரர்கள் எங்களுடைய அரைப்புகள் தாமிரங்கள் இருக்கக்கூடிய வாகனத்துக்குள்ளே உட்கார்ந்து விரலால் அந்த பக்கம் தள்ளி அந்த பக்கம் தள்ளி அன்னைக்கு அனுப்பி இன்னைக்கு அனுப்பி பார்த்துக் கொண்டிருந்து எப்போ நிக்காமத்து சொல்லி இமாம் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சொல்றேன் என ஓடி அடித்துக்கொண்டு பள்ளிக்குள்ள வருவாங்களே, இவங்க எல்லாம் எப்படி சகோதரர்களை உள்ளுக்கு வருவாங்க, இவங்களை எல்லாம் எப்படி உள்ளுக்கு வந்து சேர்க்க முடியும்? நிர்வாகம் அல்ல, உலமாக்கள் அல்ல, ஜம்மியா அல்ல, முழு உலகத்தில் உள்ள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாலும் இவங்க உள்ளுக்கு வரையலாது. ஏன் இவர்கள் உள்ளுக்கு வர முடியாது சகோதரர்களே? அவங்களாம் நினைச்சு திருந்தாத வரையில ஒரு காலமும் இது நடக்க போற ஒரு செய்தி அல்ல சகோதரர்களே. பிள்ளைகளோட விடயத்தில் கவனம் எடுங்க, தாய தந்தைய கவனம் எடுங்க, வீட்டுடைய சூழலை நீங்களுடைய சூழலாக மாற்றுங்கள், தாய் தந்தை நல்ல முறையில் பேசுங்கள். நாங்கள் குரானை ஹதீஸை சொன்னால் அதிகமானவர்களுக்கு எழுந்தாலே இன்று விஞ்ஞானம் சொல்லுகின்றது, எங்களுடைய விஞ்ஞானம் அவர் சொன்னா தான் நிறைய பேருக்கு விளங்கும். விஞ்ஞானிகள் சொல்றாங்களாம் அப்படி சொல்றாங்க, ஒரு குழந்தை சிறந்த பிள்ளையா பிறக்கிறதுக்கு அந்த பிள்ளையுடைய பெற்றோர், அந்த பிள்ளையுடைய சூழல், அந்த பெற்றார் நடந்து கொள்ளக்கூடிய முறை, பெற்றாருடைய பேச்சு, பெற்றாருடைய சிந்தனை, தாய் இருக்கக்கூடிய மனோநிலைமை, இதே வைத்துத்தான் ஒரு குழந்தை சிறந்த குழந்தையாக அந்த உலகத்தில் வரும். இதை எப்பயே எங்கட அருமை நாயகம் சொல்லல்லா உடைவு சொல்லம் அவங்க எங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க சகோதரர்களே. எனவே அந்த கருப்பறையை இருக்கத்தில் எங்கட பிள்ளையை நாங்க செஞ்சிடணும். இப்ப கம்ப்ளைண்ட் எங்க, மக்களின் சரியில்லை, மக்களுடைய எம்ஆர் சரியில்லை, ஜெமியன் மக்கள் நடத்துறாங்க ரெண்டு வருஷம் நிலையை பாருங்க. இப்ப யாருக்கு குறை சொல்ற, யாரை குறை சொல்றீங்க? பிள்ளைகளுடைய சூழலை மாத்துங்க, பிள்ளைகளுடைய மனோநிலையை மாற்றுங்கள், பிள்ளைக்கு ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்துங்கள். இப்படி நீங்க பிள்ளைக்கு ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தாட்டி சகோதரர்களே, உங்களுக்கு உங்களோட புள்ள உங்களோட ஜனாதாவை ஸ்கைப்ல பாக்குற பிள்ளையா தான் இருக்கும். உங்களோட ஜனாதாக்கு பக்கத்தில் உட்கார்ந்து எத்தனை ஜனாதாக்களை நாங்க கலந்து கொண்டிருக்கிறோம், வாய்ப்பாட ஜனாதாக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரே குட்டுவத்துல ஊரெல்லாம் வந்து பார்த்து கவலையோட பேசிக் கொண்டு போறாங்க. இவர் போன்ல இன்டர்நெட் பார்த்துட்டு இருக்கிறாரு, பேஸ்புக்ல செக் பண்ணி கொண்டிருக்கிறாரு, குரூப்ல தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறாரு. யாருடைய ஜனாதாக்கு முன்னால் உட்கார்ந்து தன்னை பெற்று வளர்த்து அழகாக்கி சீராட்டி எங்களை படிக்க வச்சு தோழிலே சூழ்ந்து கஷ்டப்பட்ட வாழ்க்கைய ஜனாதாக்கு முன்னு உட்கார்ந்து உட்கார் எப்படி சகோதரர்கள் எப்படி இருக்க முடியும்? காரணம் என்ன? அவருக்கு தேவையானதை கொடுக்கல. ஆன்மீகம் கொடுக்கப்படல, அல்லாஹ்வுடைய தொடர்பு அவருக்கு கொடுக்கப்படல, குர்ஆன் ஹதீஸ் அவருக்கு கொடுக்கப்படல. எனவே அன்பான சகோதரர்களே, நான் சொல்லக்கூடிய விடயங்கள் சிலர் நினைக்கலாம் இது நடைமுறை சாத்தியம் இல்லை என்று. யார் சொன்னது? யார் சொன்னது நடைமுறை சாத்தியம் இல்லை என்று? அனுபவ ரீதியாக பேசுகின்றோம், கண்ணால் கண்ணு பேசுகின்றோம், அனுபவித்து பேசுகின்றோம். சகோதரர்களே, நடைமுறை சாத்தியம் உலகத்திலே இந்த உலகத்திலே இருக்குமா இருந்தால் இந்த ஒரு முறைதான் நடைமுறை சாத்தியம். இன்னைக்கு சொல்றாங்க என்ன, சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் பிள்ளைகளுக்கு. அண்மையில் என்னுடைய ஒரு நண்பர் சொல்லுகின்றார், மகனை கண்டித்து நீங்கள் சொல்றீங்க, அடிக்க சொல்லி, பேச சொல்லி, சொல்ல வைக்க சொல்லி மகனை கடுமையாக கண்டித்தேன். என்னுடைய மகன் சொல்லுகின்றான், எனக்கு மிச்சம் பேசுனீங்கன்னா வன்மன் எனக்கு அடிச்சு சொல்லிடுவேன். யார் சொல்ற? மகன். காரணம் என்ன? நீங்க 15 வயசு ஒரு மகனை திருத்த போனீங்கன்னா ஒரு காலமும் திருத்தாது. நாங்கள் சொல்லுகின்ற உங்களுக்கு கர்ப்பையில் இருந்து பிள்ளைகளை திருத்த முயற்சி எடுங்கள், அங்கதான் இடம். தாயின் மணி, தந்தையின் மணி, தாய் பேசுவ நேரம், முதலாம் வார்த்தை பேசக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் உங்களோட பிள்ளைகளை செய்ய முயற்சி இருந்த சகோதரர்களே. அடுத்தது சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, பிள்ளைகள் பிறந்து 7வது நாள்ல அந்த பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க? அக்கீகா கொடுங்க, வசதியான அக்கீகா கொடுங்க, வசதி இல்லாதவங்க பிரச்சனையே இல்லை, அது ஒரு கட்டாயமான கடமையும் இல்லை. அது கொடுக்காட்டி எல்லாம் சேமத்துடைய நாளையில் அவங்களை கூப்பிட்டு ஏதா நீ அசிக்கா கொடுக்கறது கேட்க போறதும் இல்ல, வசதி இருக்கிறவங்க கொடுக்காம இருந்தா நீங்க கொடுங்க. அதே போல அழகான ஒரு நல்ல பேரை வைங்கன்னு சொன்னாங்க சொல்லலாம் படைகளை சொல்லாம அவங்க நல்ல பேர் வைக்கணும் சகோதரர்களே பிள்ளைகளுக்கு நல்ல பேர் தாங்களே அதுரத்தில் வந்து கேட்டா அப்துல்லா அப்துல் ரஹ்மான் முஹம்மத் இல்ல நல்ல பேர் வந்து தாங்களே அப்படின்னு நல்ல பேர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான மூணு பேர் இருக்கு. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான மூணு பேர் யாருக்கு? அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. நாங்க சொல்றோம் இந்த அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேருந்து எங்க சகோதரர் சொல்லாங்க வைஃபுக்கு விருப்பம் இல்ல, மாமிக்கு விருப்பம் இல்ல, சாட்சி பெரியமாக்கு விருப்பம் இல்லைன்றாங்க. நாங்க சொல்றோம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேருந்து சுபஹான் அல்லாஹ் வந்து சொன்னாங்க ரசூலுல்லா அப்துல்லா அப்துல் ரஹ்மான் முஹம்மத் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் முஹம்மத் செலவு சொல்றாங்க எங்கட பக்கத்து வீட்டுக்கு எங்கட எங்கட தம்பி பிள்ளைக்கு அப்படின்றாங்க. சஹாபாக்கு இருந்தாங்க தெரியுமா அப்துல்லாஹி பின அப்துல்லாஹி பின அப்துல்லா மகனே அப்துல்லா வாப்பாவே அப்துல்லா அப்பாவே அப்துல்லா சுபஹானல்லாஹ். நான் சொல்ற பக்கத்து வீட்டுலேயே அந்த ரோட்ல இருக்குது. கண்ணியமான மேலான சகோதரர்களே நல்ல பேர் வைங்க. பேர் கூப்பிடுற நேரம் நான் நேரம் படுத்துவே இந்த கூப்பிடுற நேரம் ஒரு துவா. இன்னைக்கு கல்லன் பேர் வச்சிருக்கிறாங்க. கல்லன் கல்லன் தான் அவனோட வாழ்க்கை எங்க வைக்க முடியும்? எனவே சகோதரர்களே பெயர்கள் அழகான பேரொண்டு வச்சுக்கோங்க பிள்ளைகளுக்கு. ஏழாவது வயது பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் கட்டாயம் தாய் தந்தையுடைய கவனிப்புல வளர்க்கப்பட வேண்டும். பிள்ளைகள் தாய் தந்தையுடைய கட்டுப்பாட்டில் பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். ரெண்டு பேருட கட்டுப்பாட்டை இது புள்ள கிடைக்க முத போன வாப்பா புள்ள ஸ்கூல் போயிட்டு ஸ்காலர்ஷிப் எழுதினதான் வாராரு வாப்பா. கனியமான சகோதரர்களே கவலையோட சொல்கின்றோம் நாங்க இந்த விஷயத்தை. ஆனா பிள்ளைகளோட இல்லாத வாப்பா நிறைய பேர் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க சேர்த்து வைக்கணும் ஊடு கட்டணும் வாகனம் வாங்கி வைக்கணும் என்றுதான் எதிர்பார்க்கிறோம் சகோதரர்களே. இதை இஸ்லாம் எதிர்பார்க்கல. எங்களை சேர்ந்து எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க சொத்து சுகம் சேர்த்து வைக்கணும்ன்றத இஸ்லாம் எதிர்பார்க்கல. அதொரு கேள்வியும் இல்லக்கியாமத்துடைய நாளை இல்லை. எனவே சகோதரர்களே அதிகமான நேரம் உம்மா அப்பா பிள்ளைகளோட கழிக்க பாருங்க. அதிகமான நேரத்தை பிள்ளையோட கழிக்க பாருங்க. பிள்ளையோட இருக்க கைவிடுங்க. பிள்ளையோட விளையாடுங்க. பிள்ளையோட பேசுங்க. பிள்ளையோட கதைங்க. தோளை தூக்கி வச்சு கொள்ளுங்க. மடியில தூக்கி வச்சு கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு முத்தம் விடுங்கள். பிள்ளைகளுக்கு முத்தம் விடுங்கள். நீங்க நினைக்கலாம் முத்தம் விடுறது இஸ்லாம் பேசுதா? அதற்கு சூழ்நிலை சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நண்பர் இருந்தாரே அவருக்கு ஒரு 60 வயசுக்கும் கூட நபியவர்கள் அவரை வந்து கொண்டிருக்கிறாங்க. நபியவர்கள் பேரப்புள்ள ஓடி வராங்க. ஓடி வந்தோட நபியவங்க சக்தி அணைத்து தூக்கி முத்தமிட்டு தோளிலே தூக்கி வைத்துக் கொண்டார்கள். இதனை பார்த்து அந்த சகோதரர் கேட்கிறார் நபி அவங்களிடத்துல நீங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் தூக்கி முத்தம் விடுவீங்களா? நபி அவங்க சொன்னாங்க மல்லம் இரஹம் சகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா பலைசமின்னா. யார் சின்ன பிள்ளைகளுக்கு இறக்கம் காட்டவில்லையோ பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்தவில்லையோ அவர்கள் எங்களை சார்ந்தவர் அல்ல. சொன்னார் என்னுடைய 60 வயசு வரைக்கும் இது வரைக்கும் நான் ஒரு சின்ன பிள்ளையை தூக்கினதே கிடையாது. சுபஹானல்லாஹ். பிள்ளைகளோட இறக்கமாறீங்க அன்பாருங்க. இறக்கமா பேசுங்க. அன்பான வார்த்தைகளை கொண்டு பேசுங்க பிள்ளைகளோட. இன்னைக்கு வாடா போடா நாயே பேயே என்ற பிள்ளைகளை கூப்பிடுறது ஆளுக்கு. ஆனா அவன் பெருசாக ஆபீஸ் ஆகணும். அவன் நல்லா நடந்து கொள்ளணும். அவன் முஸ்லி ஆகணும். அவனுக்கு குரான் நல்ல ஓதணும். அவன் எப்படி ஓதுற? எப்படி ஓதுற? முதல்ல எங்கட பிள்ளைகளை நாங்க மதிக்கணும். மத்தவன் மதிக்கிறது இல்ல. எங்கட பிள்ளைகளை நாங்க மதிக்கணும். நாங்க மரியாதை கொடுக்கணும் எங்கட பிள்ளைகளை. அன்பான சகோதரர்களே இது ஒவ்வொரு பெற்றாருடைய கட்டாய கடமை. மதுபான மருந்து வென்றான் 17 வயதிலே அவரிடம் கேட்கப்படுகின்றது நீ எப்படி மதுபான மருந்து பழகினாய்? என்னுடைய தந்தை மதுபான மருந்து விட்டு வைப்பாரு கிளாஸ் அல்லது மிஞ்சிரத குடிச்சு தான் பழகினேன்.
சிகரெட் குடிக்கிறான். எப்படி குடிச்சு பழகினான்? வாப்பா வாங்கிட்டு வர சொல்றாரு, வாப்பா குடிச்சிட்டு துண்ட போட்டு வைக்கிறாரு, சும்மா எடுத்து அடிச்சு பார்த்தேன், இப்படி பழகிட்டேன். யார் பழக்கின? வாப்பா. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு பெற்றாருக்கும் மிகப்பெரிய ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. நீங்க நினைக்க வேண்டாம், பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறோம், நல்ல பேர் வச்சிருக்கிறோம், இதனுடைய கடமை முடிஞ்சில்லை. அவருக்கு தேவையான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அந்த வழிகாட்டல் கொடுக்கப்பட வேண்டிய ஒவ்வொரு பெற்றாருடைய கட்டாய கடமை. உலமாக்களுடைய கடமை அல்லது ஏழாவது வயதை அடைந்தவுடன் நபியவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு தொழுகையை கற்பியுங்கள். ஏழாவது வயசுல பிள்ளைகளுக்கு தொழுகைய ட்ரைனிங் கொடுங்க. தொழுகைக்கு ஏழாவது வயசு அடைஞ்ச பிள்ளைகள் பள்ளிக்கு வந்தா யாரும் விரட்டிடாதீங்க, ஏசாதீங்க, அவங்களை கண்டிக்காதீங்க. ஒவ்வொரு பெற்றாருக்கும் கட்டாய கடமை. உங்களோட கையை பிடிச்சிட்டு உங்களோட பிள்ளை பள்ளிக்கு கூட்டிட்டு வாங்க ஒரு பிள்ளைய ஏழாவது வயசுல. ஆனா தொழுகையை படிச்சு கொடுக்கறது யாரு? அல்லாஹ் எங்களோட உலமாக்களுக்கு ரஹ்மத் செய்யணும். எங்களோட உலமாக்கள் தான் இந்த தொழுகையை படிச்சு கொடுத்து செய்கிறாங்க. உமா வாப்பாட பொறுமதிய, உமா வாப்பாட பொறுப்பை உலமாக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா செஞ்சு முடிஞ்சவன கடைசி ஒரு நல்ல ஒரு நன்றி கொடுப்பாங்க உலமாக்களுக்கு. தொழுகை எல்லாம் படிச்சு கொடுத்த பின்னால எங்களுடைய சமூகம் அந்த மாலிமுக்கும் அந்த உஸ்தாதுக்கு ஒரு நன்றி கடன் கொடுப்பாங்க. மாஷா அல்லாஹ் மனசு நிறைஞ்சு போற அளவுக்கு கொடுப்பாங்க. எனவே சகோதரர்களே, பெரியவர்களே, உங்களோட பிள்ளைகளுக்கு ஏழாவது வயசுல தொழுகையை நீங்க படித்து கொடுக்கிற கட்டாய கடமை. அதுலையும் என்ன நடக்குது, உள்ளதோறும் பாப்பா தொழ மாட்டாரு. உமா பாப்பா வீட்டுல இருந்து பிள்ளைய வரத்துற பள்ளிக்கு போண்டு, தாங்க சொல்றாங்க பள்ளிக்கு போண்டு. அந்த பிள்ளைகள் ஒரு மரியாதைக்காக சும்மா போகுதே தவிர திருப்பி கேட்கும்டா, எங்களுக்கு மட்டுமா தொழுகை கடமை, உங்களுக்கு கடமை இல்லையா? கேட்டுரும் பிள்ளைகள் என்ன செய்ய, ஒரு மரியாதைக்காக எங்களை விட்டுட்டு போகுது சகோதரர்கள். எங்களோட பிள்ளைகள் ஒவ்வொரு தாய் தந்தையும் ஏழாவது வயதிலே தன்னுடைய குழந்தைகளுக்கு தொழுகையை கடித்துக் கொடுக்க வேண்டிய ஒரு தாய பொறுப்பு இருக்கின்றது. நான் பெருமைக்காக சொல்லவில்லை, இன்றும் இந்த வார்த்தையை பேசும் பொழுது எனக்கு ஞாபகம் வருது. சின்ன வயசிலே தந்தையுடன் பள்ளிக்கு வந்த ஞாபகங்கள் இன்னும் இருக்கின்றது சகோதரர். இதே மாதிரி உங்களோட பிள்ளைகளும் ஒரு நாள் உங்களோட கபருக்கு கிட்ட வந்து நின்று, யாழ்லா எந்த வாப்பா என்னை பள்ளிக்கு கூட்டிட்டு போன ஞாபகம் இருக்குது ரப்பே, எந்த வாப்பாட கபுரடி சொர்க்கத்துடைய பூஞ்சலையாக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல புள்ளதான் உங்களுக்கு வேணும் சகோதரர்களே. என்ன மகன் ஆஸ்திரேலியால, என்ன மகன் ஜப்பான்ல, என்ன மகன் இத்தாலியில, என்ன மகன் டாக்டர், என்ன மகன் இன்ஜினியர், என்ன மகன் மௌலவி, என்ன மகன் முஸ்தி, இப்படி பேர் மற்றவர்களுக்கு தேவையில்லை. முஸ்தியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய முஸ்தியாக இருக்க வேண்டும். ஆலிமாக இருந்தாலும் பேருக்கு எங்க பேருக்கு பின்னால பதவி தரக்கூடிய மௌலவி தேவை. எங்களுக்கு உங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளையை தேடுங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு துவா செய்யக்கூடிய ஒரு குழந்தையை உலகத்தில் விட்டுட்டு போக முயற்சி எடுங்க. கூலிகள் செய்யறார், உங்களோட கபனை கிட்ட வந்து துவா செய்கிறாரு, மாஷா அல்லாஹ் இந்த புள்ளதான் உங்களுக்கு வேணும். உங்களோட ஜனாதாவை குளிப்பாட்டி குளிப்பாற்ற நேரம் அழுது அழுது, யாழ்லா எங்க வாப்பா என்ன இப்படித்தான் சின்னத்துல என்ன குளிப்பாட்டிருப்பாரு, இன்று நான் குளிப்பாற்றேன், எங்க வாப்பாவை மன்னிச்சுக்கோ அல்லாஹ். கவனித்து கவனித்த நேரம் என்னுடைய வாப்பா இப்படித்தான் எனக்கு சிறிய வயதிலே உடைய உடுப்பாற்றியிருப்பார், இன்று என்னுடைய தந்தைக்கு நான் கவனம் செய்கின்றேன் என்று எங்க வாப்பாவை புரிந்து கொள்ளும் என்று சொல்லக்கூடிய புள்ளதான் எங்களுக்கு வேணும். தேவையை சுமந்து எங்களை பள்ளியை நோக்கி நடக்கும் பொழுது தண்ணீர் வழிய என்னுடைய தந்தை இந்த கோயிலே என்னை எத்தனை முறை சுமந்திருப்பார், நான் கடைசியாக என்னுடைய தந்தையை சுமக்கின்றேன், அல்லாஹ் என்னுடைய தந்தையுடைய பாவத்தை மன்னித்துக் கொள்ளும், பச்சைகளை கொண்டு வந்து வைத்து எல்லோருக்கு முன்னாலே நின்று என்னுடைய தந்தை உங்களுக்கு ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கக்கூடிய பிள்ளைகள் எங்களுக்கு வேண்டும் சகோதரர்களே. அப்படி இல்லாமல் என்னுடைய ஜனாதாக்களை கொண்டு வந்து பள்ளிகளுக்கு கொடுத்துட்டு தொழுவிக்கு வெளியில தாங்க இவனை புதைச்சிட்டு போறதுக்கு சொல்ற பிள்ளைகள் எங்களுக்கு தேவையில்லை சகோதரர்களே. அவர் டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், லாயரா இருக்கலாம், ஏன் அதைவிட ஒரு படித்தரம் உயர்ந்து ஆலிமாக இருக்கலாம்.
எனவே சகோதரர்களே, அப்படிப்பட்ட சிறந்த குழந்தைகளை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கின்றது. இன்று எங்களுடைய பிள்ளை தவறு செய்து விட்டான் என எங்களுடைய ஒரு நண்பர், எங்களுடைய ஊரை சேர்ந்த ஒருத்தர் அல்லது எங்களுடைய உடன்பிறப்பு நல்லெண்ணத்தோடு வந்து, சகோதரரே உங்களோட மகனை நான் இந்த இடத்துல கண்டேன், நான் நினைக்கிறேன் அவரு தப்பு செய்யலையே தெரியா, ஆனா கொஞ்சம் கவனம் அடைந்த மகந்த விஷயத்தில் என்று சொன்னா இன்னைக்கு எங்களுக்கு எப்படி வரும்? அப்படி சொன்ன உடனே இன்னைக்கு எங்க நிலைமை என்ன? உடனே சொல்லுவோம் என்ன தெரியுமா, எங்க புள்ள அப்படி செய்ய மாட்டான். நீங்க பொறாமையில சொல்றீங்க, நீங்க கோபத்துல சொல்றீங்க என்றுதான் இன்னைக்கு அதிகமான பெற்றோருடைய நிலைமை என் அனுபவத்துல சொல்றீங்க. ஆனா அன்பான மேலான சகோதரர்களே, அப்படி சொல்லப்படக்கூடிய வார்த்தையை தலைக்கு மேல எடுத்து மதிங்க, தலைக்கு மேல எடுத்து மதிங்க அந்த வார்த்தையை. என்னுடைய இறக்கத்துல என் நண்பர், என் கூட்டாளி, என் புள்ள இப்படி ஒரு நிலைமை சொல்லிட்டாரே, அவருக்கு ஆர்வத்தம் நான் என் புள்ளை நான் கவனம் எடுக்கிறேன், நான் பார்க்கிறேன். ஜெசாக்கல்லா, நீங்க எனக்கு இப்படி சொன்னதுக்கு, இப்படி ஏதாவது இருந்தா என் புள்ளைய பத்தி நீங்க எனக்கு கட்டாயம் எத்தி வைங்க என்று சொல்லக்கூடிய தந்தைமார் இன்னைக்கு யாருமே இல்ல சகோதரர்களே. சொல்லிட்டா சொல்ல வந்தவருக்கு அடிக்கேலும்டா, அடிச்சு கேவலப்படுத்தி அவரை ஒரு பக்கம் ஒதுக்கி வைக்கிற சமூகம் தான் அன்றைக்கு நாங்க. யாராவது அப்படி தேடி கிடைச்சிட்டா உடனடியாக உங்களோட பிள்ளையுடைய விடயத்தில் இறங்குங்கள், தேடுங்கள். அவர் என்ன செய்கின்றார், அவருடைய நண்பர் யாரு, அவருடைய கூட்டாளி யாரு, அவர் எங்க போறாரு, எங்க வாழாரு, அவர் எங்க சாப்பிடுறாரு. இன்னைக்கு அதிகமான வாலிபர்கள் வீட்டிலே சாப்பிடுவது கிடையாது, இல்லை பெற்றோர் கவனம் அளிக்கிறதும் இல்லை, வீட்டுக்கு வாரதே அவங்க இரவு நேரத்துல மிட் நைட் தான் வீட்டுக்கே வாரது. அவங்க வாப்பாமார் பேச பயம், கதைக்க பயம். அன்பான மேலான பெற்றோர்களே, கொஞ்சம் காலமடைங்கள். இந்த சூழல் மிக மோசமடைந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய பிள்ளையை பயன்படுத்தி கஞ்சா விற்கிறாங்க சகோதரர்களே, குடு விற்கிறாங்க, சின்ன பொடியே ஸ்கூல் போறவன் அவன் டீலர் ஆகிட்டான், கஞ்சா டீலர் அவன், குடு டீலர் அவன், முதலாவது சும்மா தான் கொடுக்கிறாங்க, முதலாவது சும்மா தான் கொடுக்கிறாங்க, இரண்டாவது முறை சும்மா கொடுப்பாங்க, மூணாவது முறை கொடுத்துட்டு நாலாவது முறை இவருடைய நிலைமை என்னென்றால் அது இல்லாம இவரால் இருக்க முடியாது. இவர் என்ன செய்யறாரு, வாப்பட புகட்டினாலும் சரி, உம்மட பேசினாலும் சரி, அல்லது பக்கத்து வீட்டுல உள்ளவங்க யாரையாவது புக்கட்டுல இறங்கி அதை அடிக்கேதான் ஆகுவார் அவர். ஏன் அந்த அளவுக்கு அவருக்கு தலைக்கு பற்றும்? இதாண்டிக்கு நடந்து கொண்டிருக்கு சகோதரர்களே. வசதி வாய்ப்புள்ள பிள்ளைகளை தேடி வந்து இதனை கொடுக்கறாங்க, வசதி வாய்ப்புள்ள பிள்ளைகளை தேடி வந்து, சின்ன பிள்ளைகளை தேடி வந்து கொடுத்து அவரை அதுக்கு அடிமையாக்கினதுக்கு பின்னால அவருடைய அவரிடத்துல இருந்து அவரை சில நண்பர்கள் கூட்டாளியாக ஆக்கிக் கொண்டு அவருடைய பணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நிறைய இடத்துல. எனவே ஒவ்வொருவரும் என்னுடைய பிள்ளை மாத்திரமல்ல, எங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விடயத்தில் காண வருங்கள். உங்களோட ஊருக்கு நாலஞ்சு பேர் இருந்து கடைச்சி கொண்டிருக்கிறாங்க மிட் நைட்ல இரவு நேரத்தில், அவனுக்கு என்ன தேவை இருக்கின்ற இரவு நேரத்தில் கேளுங்கள், பெற்றோர் கேளுங்கள், பத்து மணியாகி விட்டது, என்னுடைய மகன் வரவில்லை, எங்கே இருக்கின்றான், தேடுங்கள், தேடிப்பாரு, நீங்க இருக்கிறாண்டி, நீங்க தேடி பார்த்தாட்டி எப்பயாவது ஒரு நாள் உங்களுக்கு கோலண்டு வரும், உங்களோட மகன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறான் அவசரமா வாங்கன்ற செய்தி உங்களுக்கு வரும். அதாவது உங்களுடைய மகன் இந்த இடத்துல இப்படி இருக்கின்றது, வந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு வரும். எனவே அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, சொல்லக்கூடிய விடயங்களை இங்கால கேட்டு இந்த பக்கம் விடாம சகோதரர்களே, சமூகத்தில் இன்று இன்றைய நிலைமையை வைத்து நாங்கள் இந்த செய்தியை உங்களுக்கு எட்டி வைக்கிறோம் சகோதரர்களே. இன்றைய காலகட்டத்துடைய நிலைமை மிக மோசமான ஒரு நிலைமை. எனவே இந்த விடயத்திலே கவனம் எடுங்கள். அடுத்த விடயம்தான் பிள்ளைகளுடைய விடயத்தில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம்தான். நிறைய பேருக்கு அதிகமான சில ஒரு சில மக்களுக்கு குறையுள்ள பிள்ளைகள் இருப்பாங்க, பேசாத பிள்ளைகள், கால் வழக்கம் இல்லாத பிள்ளைகள், காது கேட்காத பிள்ளைகள், இப்படியான பிள்ளைகள் இருக்கிற கண்ணியமான சகோதரர்களே, நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருளாக தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்த அருள் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களின் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்படுத்துவான்.
அவங்களை குறை கண்டு கேவலப்படுத்தி அவங்களுக்கு உலகத்தை காட்டாம வச்சிருக்கக்கூடிய எத்தனையோ பிச்சார் இருக்கிறாங்க. அந்த விடயத்துல மிக காணம் எடுங்க. அதன் முக்கியமான ஒரு பகுதி, அதை தெளிவாக பேச வேண்டிய ஒரு பகுதி. எனவே அந்த விஷயத்தை காணம் எடுங்க. இன்னும் ஒரு விடயத்தை நான் ஞாபகம் செய்கின்றேன், பிள்ளைகளுடைய விடயத்துல ஏற்றத்தாழ்வா நடக்காதீங்க. ஒருத்தர் நல்லா படிப்பாரு, இன்னொருத்தருக்கு படிப்பு வராது. நிறைய பேர் படிக்கிற பிள்ளையோட இறக்கம், படிக்கிறவனை கண்டா மூந்து கொள்ற, படிக்காதவனை கண்டா முறைச்சி பார்த்துட்டு போற. இனிமான சகோதரிகளே, இது நடக்கு சமூகத்துல. அழகான புள்ள இருப்பான், சில வெள்ளையா பிறந்து இருப்பான், சில கொஞ்சம் கருப்பா இருப்பான். வெள்ளை பிள்ளைய தூக்கி வச்சு போடுற, கருப்பா இருக்கிறவன கொஞ்சம் தள்ளி விட்டுறது. அந்நியமான சகோதரிகளே, பிள்ளைகளுடைய விடயத்துல ஏற்றத்தாழ்வாக நடக்காதீங்க. படித்தவனாக இருந்தாலும் படிக்காதவனாக இருந்தாலும் அது என்னுடைய பிள்ளை, அவனை இந்த கையால தூக்கினால் படிக்காதவனை இந்த கையால தூக்குங்க. நான் ஒரு தகவலுக்கு ஞாபகப்படுத்தினேன், அவர் ஒரு முறை தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளுடைய ரிப்போர்ட்டை எடுத்து, நான் எதிர்த்தியாக அங்கு போய்விட்டேன், ரிப்போர்ட்டை பார்த்து ஒருத்தன் டெஸ்ட், ஒருத்தன் 25வது ஒருத்தர் வந்தவனை போட்டு திறந்தால் அடி என்ன அடிச்சு டெஸ்ட் வந்தவன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறான். இனியமான சகோதரர்களே, சகோதரியோட சொல்றாரு, இவன் டெஸ்ட் வந்திருக்கிறான், இவன் 25வது வந்திருக்கிறான், இவனுக்கு வரையிலும் தான், இவனுக்கு வரலாறு, இவனுக்கு கொடுத்த சாப்பாடு தானே, இவனுக்கும் நான் கொடுத்தேன் என்று மிக ஆவலத்தோட பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நான் அவருக்கு விளங்கப்படுத்தினேன், சகோதரர்களே, டெஸ்ட் வந்தவன் உண்மையிலே அவனை பாராட்ட வேண்டும் தான், கடைசி வந்தவனை கண்டிக்க வேண்டும் தான், ஆனால் டெஸ்ட் வந்தவனுக்கு முன்னாலே வைத்தவனை கண்டிக்காதீர்கள். முதலாவது வந்தவன் சிரிக்கும் அளவுக்கு அவனை கேவலப்படுத்தாதீர்கள். அவருக்கு சொன்னேன், டெஸ்ட் வந்தவன் எப்போ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், லாயர் ஆகலாம், ஆனால் அவன் ஒரு நாள் உங்களை தூக்க கூச்சப்படுவான், உங்களை கழுவ வெட்கப்படுவான், உங்களுடைய ஜனாதிபதி உங்களுக்கு உங்களை தந்தை என்று சொல்ல வெட்கப்படுவான். கடைசி வந்திருக்கின்றான் சாதாரண கூலி தொழிலாளியாக வாழ்வான், உங்களை தோளிலே சுமந்து வைத்திய சாலைகளுக்கு கொண்டு போவான். நீ நஜீசாகி இருந்தால் வெட்கப்படாமல் கூச்சப்படாமல் உங்களை கழுவுவான் அவன் என்று அவருக்கு ஒரு அழகான ஒரு தெளிவை கொடுத்ததுக்கு பின்னால அவர் அந்த குழந்தையை கட்டி அணைத்து அழுதார். குழந்தைகள் எல்லாம் என்னுடைய, அழகாக இருக்கலாம், அசிங்கமாக இருக்கலாம், படித்திருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், ஏற்பட்டாவுக்காக குழந்தைகளுடைய விடயத்திலே அன்பாக இருங்கள், இரக்கமாக இருங்கள். இல்லாவிட்டால் சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய இந்த மஸ்ஜிதுக்கு 3 அல்லது 4 5 கடைகளுக்கு அங்கால இருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்றோமே அங்கே இருப்பவர்கள் எல்லாம் யார்? படித்த மக்கள் சகோதரர்களே, லெக்சர் யூனிவர்சிட்டியில லெக்சர் பண்ணினவங்க மலத்தோடும் ஜலத்தோடும் இருக்கின்றார்கள். பிள்ளைகள் எங்க அதை விட பெரிய பதவிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, உங்களுக்கு பணம் அனுப்புறோம், நீங்க எங்க வாப்பாவை பாத்துக்கோங்க, உங்களோட வாப்பா செத்து போயிட்டாரு, என்ன செய்யறது, நாங்க உங்களுக்கு பணம் அனுப்புறோம், அவருக்கு பொறுத்தி போட்டுருங்க. இப்படி ஒரு சூழல் உருவாகாமல் இருக்க எங்களுடைய குழந்தைகளையும் எங்களையும் பாதுகாத்து சிறந்த ஒரு தந்தையாக, சிறந்த ஒரு குழந்தைக்கு தந்தையாக ஆவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக.